الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم مثل الغني ظلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم سرو புகழ் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே குறித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களும் ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் மேலும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடந்து கொள்ளுமாறும் அவனுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் ஒவ்வொன்றையும் தேடி படித்து வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவா என்ற வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். மதிப்புக்குரியவர்களே, சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா மிகவும் அழகான பூர்த்தியான சகல வழிகாட்டல்களும் செய்யப்பட்ட ஈருலகத்திற்குரிய சகல வெற்றிகளுக்குரிய வழிகள் தெளிவாக காட்டப்பட்ட சிறந்த ஒரு மார்க்கத்திலே எங்களை வாழ வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் என்பது ஒரு பரிபூரணமான மார்க்கம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாத்திலே ஒரு பகுதி ஈமானியாத் மனிதர்களுடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டவைகள், இஸ்லாத்துடைய இன்னும் ஒரு பகுதி இபாதாத் வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டவைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி இது போன்ற வணக்கங்கள். இன்னும் ஒரு பகுதி குடும்ப வாழ்க்கை, சமூகத்தோடு வாழும் பொழுது பேண வேண்டிய அஹ்லாக் நற்குணங்கள், நற்பண்புகள், பண்பாடுகள், குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை. இன்னும் ஒரு பகுதி கொடுக்கல் வாங்க. இந்த நாளும் உள்ளடங்கியதுதான் பூர்த்தியான இஸ்லாம் மார்க்கம் என்பது. இதில் கொடுக்கல் வாங்கல் என்ற ஒரு பகுதி இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட, தெளிவான வழிகாட்டல்கள் செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு பகுதி என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்று அதிகமான முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே கொடுக்கல் வாங்கல் என்ற பகுதியில் மிகவும் பலகீனமான ஒரு நிலையில்தான் காணப்படுகிறார். சில நேரங்களிலே இபாதத்துகளிலே பேணுதல் காட்டக்கூடியவர்களும் கொடுக்கல் வாங்கல் என்ற பகுதியிலே ஃபெயிலாகிவிடுகிறார். காசு, பணம், சொத்து என்று வரும் பொழுது அங்கேயும் எனக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது என்பதை பேணக்கூடியவர்கள், கவனிக்கக்கூடியவர்கள் சமூகத்திலே குறைவாகவே தென்படுகிறார். ஆனால் கொடுக்கல் வாங்கலில் இஸ்லாம் மிகவும் தெளிவான வழிகாட்டல் செய்திருக்கிறது. மட்டுமில்லாமல் அங்கே மனிதன் முன்பின் செய்யும் பொழுது, அதிலே பலகீனம் உண்டாகும் பொழுது, சில நேரங்களில் அவருடைய பல வருஷங்களுடைய இபாதத்துகளும் கியாமத்துடைய நாளிலே பிரயோசனமற்றதாக ஆகிவிடும். அந்த கொடுக்கல் வாங்கலுடைய எல்லா பகுதிகளையும் ஒரு ஹுதுபாவுக்குள்ளே பேசி முடிப்பதென்பது எப்படி போனாலும் அதில் உள்ள ஒவ்வொரு தலைப்பையுமே விரிவாக பேச முடியாது. ஆனால் முஸ்லீம்கள் ஒவ்வொரு பாடத்தையும் தெளிவாக உட்கார்ந்து படிக்க வேண்டிய பாடம்தான் கொடுக்கல் வாங்கல் என்பது இஸ்லாத்தில். அதில் ஒரே ஒரு பகுதியை இந்த ஹுதுபாவினுடைய குறுகிய நேரத்திலே சில விடயங்களை தொட்டு காட்டலாம். அந்த விடயத்தில் இன்று அதிகமான முஸ்லீம்கள் மிகவும் பலகீனமாக இருக்கிறார். அதுதான் கடன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல். அந்த கடனிலும் எடுத்த கடனை திருப்பி கொடுப்பது என்ற தலைப்பில் ஒன்று இருக்கிறது, கடன் கொடுப்பது, அதுவும் இஸ்லாம். இன்னும் ஒன்று இருக்கிறது, கொடுத்த எடுத்த கடனை முறையாக திருப்பி கொடுப்பது. வசதி உள்ளவர்களும் கையிலே பணம் உள்ளவர்களும் இன்று சொல்லுகிறார்கள், கடன் கொடுப்பதற்கு நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது தான். கடன் கொடுப்பதனுடைய சிறப்புகளை கேட்கும் பொழுதெல்லாம் உள்ளத்திற்கு ஆசை வருகிறது கடன் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த ஹதீஸுகளை தொடர்ந்து அமல் செய்ய முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கடனை கொடுத்து விட்டால் திரும்பவும் அந்த கடனை எடுத்துக் கொள்வது என்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஒரு நன்மையை செய்ய போய் சில நேரங்களிலே அவருடன் இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் கூட இழக்க வேண்டிய நிலை வருகிறது. அதனால் இந்த நன்மையை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன் என்கிறார். சிலர் லேசாக சொல்லுவார்கள், கடன் எடுப்பதும் சுன்னத், கொடுப்பதும் சுன்னத். கடன் கொடுப்பதும் எடுப்பதும் சுன்னத்து என்றால் கடன் கொடுப்பதற்கு நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது நபி வழி. அதே போன்று எடுத்த கடனை கொடுப்பது சுன்னத் என்றால் அது கடன் எடுப்பது நன்மைக்குரிய காரியம் என்பது அல்ல. கடன் எடுப்பதும் நபி வழி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் அந்த கடனை எடுத்து திருப்பி கொடுத்தார்களோ அந்த முறையிலே செய்தார். அதுதான் அங்கே நபி வழி என்று சொல்லப்படும். இந்த அதிகமானவர்கள் முறையிடுவது சொல்லுவது எப்படி என்றால், சில நேரங்களில் கடனை ஒரு தேவை வரும் பொழுது வந்து கேட்கிறார்கள். அவர் நிலைமைகளை சொல்லும் பொழுது கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது. நன்மையை நாடி அவருடைய பேச்சின் மீதுள்ள நம்பிக்கை, அவருடைய இபாதத்துகள், அவருடைய நல்ல குணநலங்கள், நாம் வெளிரங்கத்தில் அவர் பார்த்ததை வைத்து கடனை கொடுத்து விடுகிறோம். ஆனால் கொடுத்தவர்கள் சிலரிடம் உரிய டேட் வரும் பொழுது அவர் விளங்கி அந்த கடனை திருப்பி தருவதும் இல்லை, எங்களுக்கும் அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய மதிப்பையும் பார்க்கும் பொழுது நேரடியாக போய் அடிக்கடி கேட்பதும் சிரமமாக இருக்கிறது. கடனை ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை அவரிடத்திலே ஞாபகப்படுத்துகிறோம், திரும்ப திரும்ப கடனை கேட்பது எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. கொடுத்தவர் அவருடைய கடனை கேட்பதற்கு வெட்கப்படுகிறார், ஆனால் எடுத்தவருக்கு பல தடவை கேட்கப்பட்டும் அதனை திருப்பி கொடுக்க வேண்டுமே என்ற அந்த வெட்கம் வராமல் இருக்கிறது. சிலர் சொல்லக்கூடிய முறை, இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், கடனை எடுக்கும் பொழுது அழகாக எடுத்துக் கொள்ளுகிறார், ஆனால் திருப்பி கேட்கும் பொழுது எத்தனையோ பல வகையான நொண்டி காரணங்களை சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் எத்தனையோ வீண் செலவுகள் செலவழிப்பது எங்களுக்கு விளங்குகிறது. எத்தனையோ அவசியம் இல்லாத சந்தோஷமான பிரயாணங்கள், எத்தனையோ ஏனைய செலவுகள் செலவழிக்கிறார், ஆனால் என்னுடைய இந்த கடனை தராமல் இருக்கிறார். கேட்டால் கையிலே பணம் இல்லை, வியாபாரம் இல்லை என்று நொண்டி பொய் காரணங்களை சொல்லுகிறார். இது சிலருடைய முறை. சிலர் கடனை திருப்பி கேட்டால் வெட்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய பதில், பயப்பட வேண்டாம், நாம் ஊரில் தான் இருப்போம், ஊரில் இருந்து ஓடிவிட மாட்டோம், கடனை திருப்பி தருவோம், பயப்படாதீர்கள் என்று வெட்கம் இல்லாமல் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். கடன் கொடுத்த எங்களுக்குத்தான் கேட்பதற்கு வெட்கமாக இருக்கு. இது வெறுமனே ஏதாவது ஒன்றை இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்பதற்காகவே என்று சொல்லவில்லை. இன்று சமூகத்திலே உள்ள பலருடைய நிலையில் சில நேரங்களிலே அவர் ஐந்து நேர தொழுகையிலே பேணுதல் உள்ளவராக இருக்கிறார், நிறைய குர்ஆன் ஓதுகிறார், இபாதத்துகளிலும் ஈடுபடுகிறார், பல நல்ல விடயங்களை பேசுகிறார், ஆனால் அவருடைய கடன் எடுத்தால் கொடுப்பதனுடைய பழக்கம் இப்படித்தான். அதை உரிய நேரத்தில் மார்க்கம் கொடுப்பதை வலியுறுத்தி இருக்கிறதே. அந்த கடனை முறையாக கொடுக்காமல் இருந்தால் அவர் எந்த நிலையிலே இருக்கிறார், அவருடைய முடிவு என்ன என்ற அந்த பாரதூரங்களை விளங்காததினாலேயோ அல்லது விளங்கியும் வேண்டும் என்றோ சிலர் இந்த அடிப்படையில் மிகவும் பொடுபோக்குத்தனமாக நடந்து கொள்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, கடன் எப்படிப்பட்டது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட சில விடயங்களின் மூலமும் அவர்கள் சொன்ன சில செய்திகளின் மூலமும் அவர்கள் சில ஜனாதாக்களோடு நடந்து கொண்ட முறையின் மூலமும் விளங்கிக் கொள்ளலாம். உண்மையிலே ஒரு மௌத்துடைய மறுமையுடைய பயம் உள்ள ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தேவைக்கு நிர்பந்தமாக கடன் எடுத்துவிட்டாலும் அதனை குறிப்பிட்டவருக்கு ஒப்படைக்கும் வரையிலே நிம்மதியாக தூங்க மாட்டான். மேலதிகமான எந்த செலவையும் செலவழிக்க மாட்டார் அந்த கடனை கொடுத்து முடிக்கும் வரை. அந்த அளவுக்கு பயங்கரமான எச்சரிக்கை சொல்லப்பட்டது. அவர்கள் சில நேரங்களில் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வத்தை, யா அல்லாஹ், இறை நிராகரிப்பில் இருந்தும் கடனில் இருந்தும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி குஃப்ரில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறார்களோ இதே போன்றே கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வத்தைன், யா அல்லாஹ், இறை நிராகரிப்பில் இருந்தும் கடனில் இருந்தும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. இதனுடைய சில பகுதிகள் வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகிறது. மஸ்ஜிது நபவிக்கு ஒரு ஜனாதா கொண்டு வரப்பட்டது. மஸ்ஜிது நபவியில் ஜனாதா தொலை வைக்கப்பட போகிறது. ஒருவர் உம்ராவுக்கு சென்று மஸ்ஜிது நபவியிலே மூத்தாகிவிட்டாராம், அங்கு அடக்கம் செய்யப்பட போகிறாராம் என்ற கேள்வி செய்து எங்களுக்கு வந்துவிட்டாலே சுவர்க்கவாசி என்று நாம் முடிவு கொடுத்துவிடுவோம். பெரும் பெரும் சஹாபாக்கள் அந்த ஜனாதாவிலே தொழுகையிலே கலந்து கொள்ள போகிறார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்றவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாதா இடத்திலே வந்தார். வந்து சபையை பார்த்து கேட்டார்கள், இவர் கடன் இருக்கும் நிலையில் மரணித்து இருக்கிறாரா? ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி கடன் எடுத்துவிட்டு அந்த கடனை நிறைவேற்றாத நிலையிலா இவர் மரணித்திருக்கிறார்? சபை பதிவு சொன்னது, ஆம், இவர் ஒரு கடனாளி. சபையை பார்த்து சொல்லவில்லை, அவருடைய குடும்பம் இருக்கிறார்கள், சம்பந்தப்பட்டவர்கள் குடும்பத்தை வந்து சந்தித்து கேட்டுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த கடனை கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்துவிட்ட நிலையில மரணித்திருக்கிறார்? இரண்டாவது கேள்வி, இல்லை என்ற பதில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் ஸல்லு அலா சாஹிபிகும், இவரை நீங்களே தொழுது கொள்ளுங்கள், என்னை விட்டுவிடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குகிறார்கள், நான் இந்த நிலையில் இவருக்கு தொழ வைத்து அல்லாஹும்மா அக்ஸிர் லஹு வர்ஹம்ஹு என்று துவா செய்தாலும் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இவருடைய விடயத்திலே. ஏன்? அப்படிப்பட்ட ஒரு தடை இருக்கும் நிலையில் இவர் மரணித்திருக்கிறார். கடன் எடுத்தார், அந்த கடனை கொடுப்பதற்குரிய ஏற்பாடு இல்லாமல் மரணித்திருக்கிறார். அதனால் தொழுது கொள்ளுங்கள், என்னை விட்டுவிடுங்கள். சபையிலே இருந்தவர்கள் பலருக்கு கவலை. சபையிலே இருந்த ஒரு சஹாபி அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன். கேட்டார்கள் தெளிவாக, வஃபான், அவருடைய கடனை முழுமையாக நிறைவேற்றுவதை உங்களுடைய பொறுப்பில் எடுக்கிறீர்களா? அவர், ஆம் யா ரசூலல்லாஹ், வஃபான், முழுமையாக நிறைவேற்றுவதை நான் பொறுப்பெடுக்கிறேன். வந்தார்கள், ஜனாதாவை தொலை வைத்தார்கள், அடக்கம் செய்யப்பட்டது. அத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்துக் கொள்ளவில்லை. ஒருவர் பொறுப்பெடுத்து விட்டார் என்று நிம்மதி அடையவில்லை. அன்று மாலையிலே பொறுப்பெடுத்த சஹாபி அபு கதாதாவை கண்டபொழுது கேட்டார்கள், அவருடைய கடனை பொறுப்பெடுத்தீர்கள், பொறுப்பெடுத்ததை போன்று முழுமையாக உரியவர்களுக்கு ஒப்படைத்து விட்டீர்களா? இன்னும் இல்லை யா ரசூலல்லாஹ். ரசூலுடைய முகம் சிவத்தது, கோபத்தின் அடையாளம் தெரிந்தது, முகத்தை திருப்பிக் கொண்டு போனார். அன்று இரவு அபு கதாதாவை கண்டபொழுது பொறுப்பை நிறைவேற்றி விட்டீர்களா? இன்னும் இல்லையா ரசூலல்லாஹ். கவலையோடு திரும்பவும் போனான். அடுத்த நாள் காலையிலே கண்டபொழுது அவருடைய கடன்களை கொடுத்து விட்டீர்களா? அபு கதாதாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள், கடனை நிறைவேற்றி விடுங்கள், நிறைவேற்றி விடுங்கள். அவர் காலையிலே நிறைவேற்றி விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுதே மிகவும் ஆச்சரியமான ஒரு பதிவை சொன்னார்கள், அல் ஆன் பரத அலைஹி ஜில்துஹு, இப்பொழுதுதான் அந்த மேனிக்கு கபரிலே குளிர்ச்சி கிடைத்திருக்கிறது என்றார். மஸ்ஜிது நபவியிலே பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே முன்பின் பாவங்கள் நடக்காமல் பாதுகாக்கப்பட்ட ரசூலுடைய தொழுகையின் பின்னணியிலே அடக்கம் செய்யப்பட்ட ஜனாதாவுடைய நிலையில்
கடனை ஒருவர் பொறுப்பெடுத்தும் அது நிறைவேற்றப்படும் வரையில் அந்த கபரிலே அவருக்கு குளிர் கிடைக்கவில்லை. எப்பொழுது அந்த ஒப்படைத்த பொறுப்பெடுக்கப்பட்ட கடன் நிறைவேற்றப்பட்டதோ, அல் ஆன் பரத அலைஹி ஜில்துஹு, இப்பொழுதுதான் அவருடைய மேனிக்கு கபரிலே குளிர்ச்சி கிடைத்தது என்றார். இந்த ஒரு ஹதீஸ் போதும் ஒவ்வொரு மனிதரும் நான் கடனுடைய விடயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு. இன்று சில நேரங்களிலே சில ஜனாசாக்கள் திடீரென்று அவருடைய காலம் முடிந்து கபரை நோக்கி செல்லுகிறார். யார் யாரிடத்திலிருந்து எவ்வளவு கடன் எடுத்தார் என்பது மனைவிக்கும் தெரியாது, குடும்பத்துக்கும் தெரியாது, உறவுகளுக்கும் தெரியாது. பிஸ்னஸில் லாபம் தருவதாக எடுத்து முதலுடன் சேர்ந்து போடப்பட்ட அந்த பணத்தில் எவ்வளவு முதலெடுத்தார், இவ்வளவு லாபம் தருவதாக அவருடன் பேசிக் கொண்டார், அதில் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் எழுதப்படவும் இல்லை. இன்னும் எத்தனையோ வகை வகையான கொடுக்கல் வாங்கல்கள். முஹப்பத்திலும் இருவருக்கும் இடையிலுள்ள நட்புக்கும் நட்பின் அடிப்படையிலும் நடந்த கொடுக்கல் வாங்கல்கள் ஆனால் எழுதப்படவில்லை, யாரிடத்திலும் சொல்லப்படவும் இல்லை. திடீரென்று மரணித்து விட்டார். எத்தனையோ அப்படிப்பட்ட கடன்கள் உரியவர்களுக்கு போய் சேர முடியாத நிலையில இருக்கிறது. அவர்களும் எப்படி இதை போய் கேட்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவருடைய குற்றம் குறைந்தது எடுத்த அந்த கடனை தெளிவாக எழுதி வைக்கவும் இல்லை. சஹீஹ் முஸ்லிமுடைய தெளிவான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் இரண்டு இரவுகள் நிம்மதியாக தூங்குவது அவருக்கு பொருத்தமில்லை. அவர் கொடுக்க வேண்டிய ஏதாவது ஹக்குகள், அவர் செய்ய வேண்டிய ஏதாவது வசியத்துகள் அவருடைய பொறுப்பில் இருக்கும் நிலையிலே அந்த வசியத்துகள் எழுதப்படாமல் இரண்டு இரவுகள் ஒரு முஸ்லிம் நிம்மதியாக தூங்குவது அவருக்கு பொருத்தமில்லை. யாராவது ஒருவருடன் பேசாமல் இருக்கிறார், யாராவது ஒருவருடன் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறது, யாராவது ஒருவருடன் உறவை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்கிறது, கடனாகவோ வேறு ஏதாவது ஹக்கையோ கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, திடீரென்று மௌத்து வந்துவிடலாம் என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. இந்த நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லிம் இப்படியான ஏதாவது தன்னுடைய பொறுப்பிலே இருக்கும் பொழுது, குறைந்ததாக வசியத்தாக எழுதப்படாத நிலையிலே இரண்டு இரவுகள் நிம்மதியாக தூங்குவது ஒரு முஸ்லிமுக்கு பொருத்தமில்லை என்றார். திடீரென்று எனக்கு ஒரு நெஞ்சு வலி வந்து நான் மரணித்து விட்டாலும் நான் செய்த அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்குரிய அந்த விடயங்கள் பூர்த்தி செய்யப்படுவதற்குரிய அந்த முறை எழுத்திலாவது இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் வலியுறுத்துகிறேன். ஆனால் சிலருக்கு இதை பற்றி எந்த பயமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் கடும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அன்று புதன்கிழமை நாள், தன்னால் எழும்பிக் கொள்ளவும் முடியாது. எந்த நோயில் வஃபாத்தாகினார்களோ அந்த நோயிலே அவர்கள் கடும் வருத்தம் மயக்கம் எழுந்து நிற்க முடியாது. ஆனால் அடிக்கடி விரும்புகிறார்கள், நான் சமூகத்துடன் கொஞ்சம் பேச வேண்டும். பல கிணறுகளிலே உள்ள தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அண்ணா உட்கார வைக்கப்பட்டு 7 தோல் துருத்துகளில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அன்னாருடைய முழு உடம்புக்கும் தண்ணீர் ஊற்றப்பட்டு அந்த மேனியனுடைய உஷ்ணம் குறைக்கப்பட்டு தலை வலி தாங்க முடியாதே, மிகப்பெரிய ஒரு துணியை தலையிலே இறுக்கமாக கட்டியவர்களா எழுந்து நேராக நிற்க முடியாது, இருவருடைய தோல் குயத்திலும் கையை வைத்து கால் இழுக்கப்பட்டவர்களாக மஸ்ஜிது நபியுடைய மிம்பருக்கு வந்து உட்கார்ந்தார். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே மிம்பரின் மீது இறுதியாக உட்கார்ந்தார். எல்லோரும் வரவழைக்கப்பட்டார். முழு சஹாபாக்களையும் வைத்துக் கொண்டு மிக முக்கியமான சில விடயங்களை பேசிவிட்டு ஜுஹருடைய நேரம் நெருக்கமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு விடயத்தை பேசுவதற்கு ஆரம்பித்தார். சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இவ்வளவு காலமும் நான் உங்களுடன் வாழ்ந்தேன், உங்கள் எல்லோருடனும் சேர்ந்து பேசினேன், பழகினேன், புலங்கினேன். நானும் மனிதன் என்ற அடிப்படையிலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், அது உங்களுடைய உள்ளத்தை துன்புறுத்தி இருக்கலாம். நான் உங்களில் யாராவதுக்கு அடித்திருக்கலாம், அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இவைகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. நான் யாருக்காவது அப்படி ஏசியிருந்தால் இதோ முன்னால் இருக்கிறேன், அதே போன்று எனக்கும் ஏசுங்கள். நான் யாருக்காவது அடித்திருந்தால் அதே போன்று இதோ என்னுடைய மேனி இருக்கிறது, அடியுங்கள் என்று இவைகளே சொல்லிவிட்டு கடைசியாக கேட்டார்கள். மிகவும் வலியுறுத்தியவர்களாக, நான் யாரிடத்திலாவது கடன் எடுத்திருந்தால், நான் யாருக்காவது ஏதாவது தர வேண்டியிருந்தால் என்னிடத்தில் அதனை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருமுறை சொன்னார்கள், யாரும் எழும்பவில்லை. முகருடைய நேரமாகியது, தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு லுகர் தொழுகை தொடவைக்கப்பட்டது. லுகர் தொழுகை முடிந்ததன் பின்னால் திரும்பவும் உட்கார்ந்தார்கள், அதே விடயத்தை பேசினார்கள். நான் யாரிடத்திலாவது ஏதாவது கடன் எடுத்திருந்தால் அதனை என்னிடத்தில் கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. யாரும் எழும்பவில்லை. ரசூலிடம் யார் கேட்பார்? மூன்றாவது தடவை சொன்னார்கள், என்னிடத்திலே அந்த கடனை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் தான் அந்த கடனை தராமல் இருக்கக்கூடியவர்களை விட சிறந்தவர்கள். எங்களிடத்தில் சிறந்தவர்கள் கடனை தர வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள். மூன்று முறை வலியுறுத்தப்பட்டதன் பின்னாலும் சஹாபாக்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்க முடியாது, ஏன் அது கட்டாயமாகிவிடும் ரசூலுடைய ஓட. வலியுறுத்துகிறார்கள், கடன் இருந்தால் என்னிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள், நான் கட்டாயம் அதை உங்களுக்கு தர வேண்டும். இப்படியும் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன், யாருக்கும் எந்த ஒரு அடிப்படையிலும் அநியாயம் செய்யாதவனாக இருக்கும் நிலையிலே யாருக்காவது ஏதாவது கடன் கொடுக்க வேண்டியிருந்து அந்த கடனை கொடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு இல்லாமல் மரணிப்பதை, ஒரு அநியாயக்காரனாக மரணிப்பதை ரசூல் எடுத்து காட்டுகிறார். மூன்று முறை வற்புறுத்தப்பட்டதன் பின்னால் சபையிலே இருந்த ஒருவர் எழுந்தார். எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு மூணு திருகம் தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள், நாம் யாரையும் பொய்ப்பிப்பதில்லை, ஆனால் நான் எதற்கு அந்த கடனை எடுத்தேன்? அவர் சொன்னார், அல்லாஹின் தூதரே, நானும் நீங்களும் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு யாசகர் யாசகம் கேட்டு வந்தார், ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு வந்தார், உங்களிடத்தில் அவருக்கு கொடுப்பதற்கு கையிலே எதுவும் இருக்கவில்லை, என்னிடத்தில் சொன்னீர்கள் அவருக்கு ஏதாவது இருந்தால் கொடுத்து விடுங்கள், நான் பிறகு தருகிறேன் என்று அந்த கடன். அவர் அந்த மூணு திருகத்தை நாலு திருகத்தை ரசூலத்திலிருந்து எடுப்பதற்காக வேண்டி சொல்லவில்லை, ரசூலுடைய வற்புறுத்தலுக்காக வேண்டி சொன்னார். ஃபவுலி இப்னு அப்பாஸிடம் சொன்னார்கள், அவருடைய அந்த கடனை கொடுத்து விடுங்கள் என்று. ஏன் இவ்வளவு பயங்கரம் கடன் என்பது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக ஒரு எச்சரிக்கை செய்தார்கள், பயங்கரமான எச்சரிக்கை. கடன் எடுத்துவிட்டு அதனை ஏதாவது ஒரு முறையை கையாண்டும் கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கூட அந்த கடனை கொடுக்காமல் நொண்டி காரணங்களை சொல்லிக்கொண்டு இழுத்தடித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை செய்தார்கள், பயங்கரமான எச்சரிக்கை. ஒரு வார்த்தை தான் சொன்னான், கடன் எடுத்தவர் அந்த கடனை அவர் ஏதாவது ஒரு முறையிலே யோசித்தால் அந்த கடனை திருப்பி கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் மூடி மறைக்கிறார், இழுத்தடிக்கிறார், நொண்டி காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநியாயக்காரன் என்றார், அவன் அநியாயக்காரன், மரணித்தால் அநியாயக்காரனாக மரணிக்கிறார். அந்த நிலையில் அவர் துவா செய்தால் துவா கபூல் செய்யாமலாகிவிடும், என் அநியாயக்காரனுடைய துவா கபூலாக மாட்டார். அநியாயம் இன்று சிலர் இருக்கிறார்கள், எடுத்த கடனை அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் முயற்சி செய்தார். இன்று எந்த துறையிலே உள்ளவர்களை கேட்டாலும் இதை முறையிடுகிறார்கள். கிரீனில் ஓட்டக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் ஸ்கூல் ஹையர் டியூஷன் ஹையர் செல்லுவதை நான் விட்டுவிட்டேன். என்ன செய்ய, அதை பொறுப்படுத்தால் அதற்காக வேண்டி எங்களுடைய எத்தனையோ தூர ஹையர்களையும் நாம் விட்டுவிடுகிறோம். அந்த குழந்தைகளை உரிய நேரத்தில் பாடசாலையிலும் ஒப்படைக்க வேண்டும், உரிய நேரத்தில் வீட்டிலும் ஒப்படைக்க வேண்டும், உரிய நேரத்தில் மக்களிலும் ஒப்படைக்க வேண்டும், உரிய நேரத்தில் வீட்டிலும் ஒப்படைக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் காத்திருக்கிறோம். ஒரு நிமிடம், இரண்டு நிமிடம், மூன்று நிமிடம் லேட் ஆகும் பொழுதே போனுக்கு மேல் போன், கோலுக்கு மேல் கோல் வருகிறது. இவ்வளவு பொறுப்பை சுமந்து கொண்டு அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு குறிப்பிட்ட மாதத்திலே பணத்தை போய் கேட்டால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்காக வேண்டி பல தடவைகள் அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கு. எத்தனையோ பேர் தராமலே விட்டுவிட்டார். பல ஆயிரக்கணக்கான ரூபாக்கள் தர வேண்டி இருக்கிறது, அவர் ஊர் மாறிவிட்டார். அதை தர வேண்டும் என்ற கவலையும் அவருக்கு கிடையாது. போன் எடுத்தால் போனுக்கு ஆன்சரும் இல்லை. இது இப்படி ஒரு துறையிலே உள்ளவர்கள் சொல்லக்கூடிய முறையீடு. இதே போன்று பாடசாலைகள், யூசன் வகுப்புகள், அதை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், நிர்வாகங்கள் சொல்லுகிறார்கள், படிப்பில் முன்பின்னாகிவிட்டால் எங்களுக்கு ஏற்றி பேச்சு, ஆனால் முறையாக அந்த தொகையை தருவதில்லை. மாதம் முடியும் போது அதனை எடுத்துக் கொள்வதற்கு நாம் படக்கூடிய பாடு. இதே முறையீடை மக்தப் நடத்தக்கூடியவர்களும் சொல்லுகிறார்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் சொல்லுகிறது, கடைக்காரர்களும் சொல்லுகிறார்கள். எந்த துறையில் உள்ளவர்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த கடனை பற்றிய தலைப்பு வந்தாலே வெறுத்து போயிருக்கிறார்கள். கடன் கொடுத்து கொடுத்து வானமாகிவிட்டது. அந்த நன்மையை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏன் கொடுத்துவிட்டு கேட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது? திரும்ப திரும்ப கேட்டாலும் சில பயங்கரமான வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள். சாதாரணமாகிவிட்டது. கொடுத்தவர் கேட்பதற்கு வெட்கப்படுகிறார், எடுத்தவருக்கு கொடுக்க வேண்டுமே என்ற வெட்கம் வராமல் இருக்கு. சில நேரங்களிலே கொடுக்க வேண்டிய கடன் 10,000, அதை கொடுக்காமல் இருக்கிறார். இவர் மாதாந்தம் நெட் யூஸ் பண்ணுவதற்கு மட்டும் எத்தனையோ ரூபாக்களை செலவழிக்கிறார். பயப்படாமல், நாவு கூசாமல் தெளிவாக சொல்லலாம். ஒருவர் கடன் எடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சிறிய கணக்கை வைத்துக் கொள்வோம், 2,000 ரூபாய். ஆனால் அவர் வெறுமனே பேஸ்புக், வாட்ஸ்அப், ஏனைய மேலதிகமான பாவனைக்காக வேண்டி மாதம் 2,000-2,500 ரூபாய் பில் கட்டுகிறார். அது அவருடைய நாடாந்த அத்தியாவசியமான தொழிலோடு சம்பந்தப்பட்டதல்ல, வெறுமனே சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டிய, அவருடைய பேஸ்புக், வாட்ஸ்அப் இது போன்றவைகளை யூஸ் பண்ணுவதற்காக வேண்டிய வைஃபை பில் அவர் கட்டுகிறார் 2,500 ரூபாய். கேட்டால் சொல்லுகிறார், அந்த 2,000-3,000 தந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, 5,000 தந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் இவர் இந்த நிலையிலே ஒரு மாதத்துடைய, 2 மாதத்துடைய இந்த நெட் யூஸ் பண்ணுவதை நிறுத்திவிட்டு அந்த கடனை கொடுக்காமல் இதை பூர்த்தியாக நிறைவேற்றுகிறார். இந்த மேலதிகமான செலவுகளை அவசியமான செலவாக செய்கிறார். அவனுடைய கடனை கொடுக்காமல் இருக்கிறார். இவன் ஷரியாவுடைய கண்ணோட்டத்திலே அநியாயக்கார். இந்த நிலையிலே மரணிப்பதன் மூலம் நல்ல முடிவை எதிர்பார்க்க முடியாது. ஒரு பகுதியில் இருந்து ஜகாத் கமிட்டியிலிருந்து கேட்கிறார்கள் ஃபத்வா. எப்படி? ஒருவர் கடன் கேட்கிறார், 15,000 கடன் கொடுக்க வேண்டுமா? அவர் மாதாந்தம் சம்பளம் எடுக்கக்கூடியவரா? எடுக்கக்கூடிய அந்த சம்பளம் அவருடைய அத்தியாவசியமான சொந்த செலவுக்கே முடிந்து விடுகிறதாம். அதனால் அந்த 15,000 ஜகாத்தில் இருந்து தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். எங்களுக்கு கொடுப்பது பெரிய காரியம் அல்ல, ஆனால் அவர் கேட்கிறார், நான் ஜகாத்துடைய பணத்துக்கு பொறுப்பு அமானிய மகனால் கேட்கிறேன், அவருடைய கையில ஒரு போம் இருக்கிறது 30,000 பொறுப்பு. எனக்கு விளங்குகிறது அவருடைய அத்தியாவசியமான தேவைக்கு இந்த அளவு பெருமதியான போன் தேவையில்லை, அதனை விற்று அதில் 15,000 கடன் கொடுத்து விட்டு அவருக்கு தேவையான ஒரு போனை வாங்கி கொள்ளலாம் தானே. இப்படி இருக்கும் பொழுது ஜகாத்திலிருந்து நாம் கொடுப்பது கூடுமா, அவருக்கு எடுக்க முடியுமா? சரியாவுடைய சட்டம் அவருக்கு எடுக்கவும் முடியாது, ஜகாத்திலிருந்து கொடுக்கவும் முடியாது. மேலதிகமான அந்த பொருளை விற்று அவர் கடனை கொடுக்கவே, வீட்டுக்குள்ளே பிரிட்ஜ் இல்லாமல் ஒரு குடும்பம் ஒரு சமூகம் வாழ்கிறது என்றால், இவருக்கு ஒரு 40,000-30,000 கடன் இருக்கிறது என்றால், அந்த மேலதிகமான பொருளை அவர் விட்டு கடனை கொடுத்து அந்த பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்னால் தான் மேலதிகமான பிரயோஜனங்களுக்குரிய செலவுகளை மனிதர் யோசிக்கவே. லட்சக்கணக்கு ரூபாத்திலே உள்ள கோடிக்கணக்கிலே கடன் உள்ளவர்களும் சிலர் அந்த கடனை கொடுக்க முடியாது என்று ஒளிந்து விடுகிறார்கள். ஆனால் காணி இருக்கிறது, இத்தனை பேச காணி உங்களுக்கு இந்த இடத்திலே இருக்கிறது. அது எனக்குரியதல்ல, மகனுக்கும் மகனுக்கும் வைத்திருக்கிறேன். மகனுக்கும் மகளுக்கும் எழுதி கொடுப்பதை மௌத்துக்கு முன்னால் மார்க்கம் கடமையாக்கவில்லை, ஆனால் எடுத்த கடனை கொடுப்பதை மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. அது முடிந்தும் கொடுக்காத பட்சத்தில் அநியாயமாக மாறி. இப்படி நிறைய சொல்லலாம், நேரம் இடம் கொடுக்கலாம், நிறைய பேருக்கு எடுத்த கடனை கொடுக்கலாம், கொடுக்க முடியாமல் இல்லை. எத்தனையோ வீண் செலவுகள், மேலதிகமான செலவுகள் என்று செய்யப்படுகிறது. அந்த ஒவ்வொரு ரூபாக்களை மிச்சம் குடித்தாலே பல ஆயிரக்கணக்கான ரூபாக்களுடைய கடனை கொடுத்து அந்த கடன் கொடுத்தவருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்தலாம், ஆனால் அதை ஒரு சமூகம் பாரதூரமாக கருதாததினால் கணக்கெடுக்காமல் இருக்கிறார். பேருக்கும் புகழுக்கும் வரக்கூடிய இடங்களிலே பணத்தை செலவழிக்கிறான், அதே நேரத்திலே கடன் கொடுத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த நல்ல காரியத்துக்கு இவர் இவ்வளவு செலவழிக்கிறார், இந்த பணத்தை தந்து எங்களுடைய கடனை முடிக்கலாமே என்று அவர் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, கடன் என்பது பயங்கரம். அந்த நிலையிலே மௌத்து வரக்கூடாது. அப்படி இருந்தால் அதனை நிறைவேற்றிவிடும் வரையிலே உள்ளம் நிம்மதியடைய கூடாது. ஏதாவது ஒரு முறையை கையாண்டு அவசியமான செலவுகளை கொண்டு நிறுத்திக் கொள்வதுடன் கடனை கொடுத்து முடிக்கும் வரையிலே அவன் நிம்மதி பெறக்கூடாது. கடன் கொடுப்பதற்குரிய ஏற்பாடு இருந்தும் கொடுக்காமல் இருந்தால் உலகத்தில் அநியாயக்காரனாக வாழ்கிறான் என்பது போன்ற எச்சரிக்கைகள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நசீஹத்துகளை செய்ய வேண்டும். உண்மையிலே முடியாதவராக இருந்தால் அவருக்கு உதவி செய்வது அது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய விடயம். அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்தை முறையாக பேணி அமல் செய்யக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உட்டார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, கடன் இல்லாத மௌத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக.